வணக்கம் நேர்மே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். நற்சிந்தனை. தாயிடம் அன்பாக இரு, தந்தையிடம் பண்பாக இரு, உள்ளத்தில் உறுதியோடு இரு, ஆசையில் அளவோடு இரு, மொத்தத்தில் நீ நம்பிக்கையோடு இரு. இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெரியவரிடம் அன்பே வடிவான கடவுளின் கரங்களில் ஆயுதம் எதற்கு என்ற கேள்விக்கு காஞ்சி பெரியவர் பதில் கூற தொடங்கினார். ஆயுதம் என்பது இங்கே பாதுகாப்பை குறிக்கின்றது. நம் நாட்டின் எல்லைப்புறத்தில் இராணுவ வீரர்களின் கரங்களில் ஆயுதம் இருக்கிறது. அவர்களை நாம் வன்முறையாளர்களாக பார்ப்பதில்லை. அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வருகிறது. அவர்களால் தான் ஒரு தேசம் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் பாதுகாப்பாக உள்ளது. அவர்களை வீரர்கள் என்றுதான் கூறுகிறோம். கடவுளின் கைகளில் உள்ள ஆயுதமும் உனக்கு நான் இருக்கிறேன், உன் எதிரிகளை நான் வதம் செய்வேன் என்று சொல்லத்தான். எனவே இதை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் எல்லாமே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் பண்டைய காலத்தில் தமிழகத்துக்கும் ஈழத்துக்கும் இருந்த தொடர்பு பற்றிய கட்டுரையை உங்களுக்கு அளிக்கின்றோம். கட்டுரையை கேட்போம். சங்க இலக்கியங்களில் இலங்கை தீவு ஈழம் என்ற பெயரால் குறிக்கப்படுகின்றது. பத்துப்பாட்டின் ஒரு பாகமான பட்டினப்பாலை என்னும் பாட்டிலே சோழ நாட்டுக்கும் ஈழ நாட்டுக்கும் இருந்த வாணிக உறவு குறிக்கப்படுகின்றது. சோழ நாட்டை ஊட்டி வளர்க்கின்ற காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் காவிரி பூம்பட்டினம் என்னும் திருநகரம் அமைந்திருந்தது. அதன் செழுமையையும் அழகையும் கண்டு மகிழ்ந்த புலவர்கள் பூம்புகார் என்று அதனை போற்றுவார் ஆயினர். அந்நகரத்தின் துறைமுகத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் இடையறாது நிகழ்ந்தன. கடல் கடந்து பிற நாடுகளிலிருந்து அங்கு வந்திறங்கிய பண்டங்களை பட்டினப்பாலை தொகுத்து கூறுகின்றது. அந்த வரிசையில் ஈழ நாட்டு பண்டமும் இடம்பெற்றுள்ளது. ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும், ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் என்ற வரி ஒரு பாட்டிலே வருகின்றது. ஈழ நாட்டிலிருந்து என்ன உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி ஆயினர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆயினும் பண்டமாற்று முறையில் சோழ நாடு விரும்பி ஏற்றுக்கொண்ட உணவுப் பொருட்கள் ஈழத்திலிருந்து வந்தன என்பது ஒரு சிறப்பன்றோ. இனி சேரநாடு என்று பழங்காலத்தில் பெயர் பெற்றிருந்த மலையர நாட்டிற்கும் ஈழ நாட்டிற்கும் பல வகையான தொடர்பு இருந்தது. மலையாள நாட்டில் இன்றும் ஈழவர் என்று அழைக்கப்படுகின்ற வகுப்பார் ஈழத்திலிருந்து அந்நாட்டில் குடியேறியவர் ஆவார். ஈழவர் என்று சொல்லே அவர் ஈழ நாட்டிலிருந்து வந்தவர் என்பதை உணர்த்துகின்றது. செங்குத்துவன் என்னும் சிறந்த மன்னன் கண்ணகி கோயில் அமைக்க விரும்பி செங்குத்துவனாவன் ஈழத்து மன்னனாகிய கஜபாகுவை அந்த விழாவிற்கு அழைத்தார். அதற்கு கடல் சூழிலங்கை கயவாகு மன்னன் என்று சிலப்பரிகாரத்தில் ஈழத்து மன்னன் குறிப்பிடப்படுகின்றான். தமிழகத்தில் கோயில் கொண்ட கண்ணகியின் பெருமையையும் கருணையையும் கண்கூடாக கண்ட கஜபாகு மன்னன் இலங்கையிலும் அத்தேவிக்கு ஆலயம் அமைத்து சிறப்போடு பூசனை செய்தான் என்று சரித்திரம் கூறுகின்றது. இன்றும் ஈழத்தில் பல இடங்களில் கண்ணகி வழிபாடு நடைபெறுகின்றது. இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் ஆன்மனைய ஒருமைப்பாடும் உண்டு. சிவமணமும் தமிழ் மணமும் ஒருங்கே கமலம் தேவாரம் பாடிய பெரியோர்கள் இலங்கையில் உள்ள சிறந்த சில தலங்களை பாடியுள்ளார்கள். திருக்கோணமலையை பாடினார் திருஞான சம்பந்தர். மாதோட்டம் என்னும் நன்னகரில் அமைந்த மாதொரு பாகனை தொழுது பாமாலை அடைந்தனர் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும். தமிழகத்தில் உள்ள முருகர் அடியார்கள் இலங்கையில் உள்ள கதிர்காமத்தை நினைக்கும் தோறும் காதலாகி கசிந்து கண்ணீர் பெறுவர். இந்த கட்டுரையிலே சேதுப்பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். இலங்கையில் யாழ்ப்பாணம் தமிழர் வாழும் தொன்னகரம், தமிழ் மணம் கமிழும் திருநகரம். பண்ணோடு இசைப்பாட வல்லவர் பாடர் என்று முன்னாளில் அழைக்கப்பட்டவர்கள். அவருள் யாழில் வல்லவர்கள் யாழ்ப்பாடர் என்று பெயர் பெற்றார்கள். தேவாரம் எழுந்த காலத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்னும் சிவனடியார் ஒருவர் யாழில் வல்லவராக இருந்தார். அவர் சம்பந்தரோடு பல தலங்களுக்கு சென்று அவர் பாட்டை யாழில் இசைத்து கேட்போருக்கு இனிய இசை விருந்து அளித்தார். பேராசிரியர் பாண்டிய நாட்டுக்கும் இலங்கைக்கும் இருந்த தொடர்பை கட்டுரையில் எழுதவில்லை. ஆனால் இரு நாடுகளுக்கும் பன்னெடுங்காலமாக தொடர்பு இருந்து வந்திருக்கின்றது. விஜயம் காலம் தொட்டு இலங்கை வேந்தர்கள் பாண்டிய இளவரசர்களே மனம் புரிந்தனர். இதனால்தான் கடைசி கண்டி அரசனான ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கர் தென்னாட்டிலிருந்து வந்தவனாக இருந்தான். பராக்கிரம் வாய்ந்த சோழ பேரரசை எதிர்த்து பாண்டிய மன்னர்களும் இலங்கை மன்னர்களும் சேர்ந்து போரிட்டு பலமுறை தோல்வி அடைந்தனர் என்பதையும் வரலாறு எடுத்து கூறுகிறது. இதுவரை சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் உள்ள உறவை பற்றிய கட்டுரையை கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில ஒரு புத்தகம் நான் படிச்சு கொண்டிருந்தேன். என்னுடைய நல்ல நண்பர் ரஃபியுத்தீன் பாகவின்னு பேரு, ஒரு இமாம் மதகுருவாக, இஸ்லாமிய மதகுருவாக இருக்கிறவர் ஒரு நல்ல புத்தகம் ஒன்று, உள்ஒளி பயணம்னு எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிற போது கோபத்தை பத்தி அதுல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கோபம்ங்கிறது எப்படி வருது, அந்த கோபம் நம்மளை என்னென்ன பண்ணது அப்படிங்கறத பத்தி ஒரு நல்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் ஒரு மத குருவா இருக்கிறவரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். யாரோ ஒருத்தர் வந்து அவரிடத்துல வந்து ஒரு ஏழை கஷ்டப்படுறவர் அவரிடத்துல வந்து பேசிட்டு இருந்திருக்கிறார். இவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு, என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அவரை இன்முகத்தோட அனுப்பி வைக்கிறாரு. அவரு வெளியில போறார். வெளியில போனவர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு திரும்ப அங்கேயிருந்து வேதனையோட வந்தார். என்ன விஷயம் அப்படின்னார், என் செருப்பை யாரோ திருடிட்டு போயிட்டான், நான் போட்டுட்டு வந்த செருப்பை திருடிட்டு போயிட்டான். இப்ப நல்ல வெயில் கொளுத்துது, நான் எப்படி நடந்து போறது எனக்கு தெரியல, நான் இப்ப வெயில்ல போனும், எனக்கு காலெல்லாம் எரியும். இவனும் ஒருத்தர் செருப்பை எடுத்துட்டு போயிட்டான். இவரு வருத்தப்படுறார். இவரே ஏழைங்கிறது தெரிஞ்சு போச்சு பேச்சுல இருந்து. இவருக்கு செருப்பு தொலைஞ்சிருக்கு. அப்ப ஒரு உடனே சொல்றாரு, ஐயோ உங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுறவரு அவர்கிட்ட ஒருத்தன் செருப்பு திருடிட்டு போயிட்டான், சரி இப்ப ஒண்ணும் கெட்டு போல, நான் வேணா உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கறேன், நீ ஒரு செருப்பு வாங்கிக்கங்க, முதல்ல செருப்பை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு பாருங்க, ஏன்னா கால் உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்றீங்க ஐயா, நான் வேணா உங்களுக்கு செருப்புக்கு பணம் கொடுக்கறேன் அப்படிங்கிறார். ஒரு மனித தன்மையோட உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொல்லணும், புரியாது, எனக்கு வேண்டிய செருப்பு வந்து கடையில கிடைக்காது, நான் வந்து ரெடிமேட் செருப்பு போட முடியாது, தயாரிக்க சொல்லிதான் செருப்பு போட முடியும், என் காலை பாருங்க அப்படிங்கிறார். அவருக்கு வலது கால் ஒரு அளவுல இருக்கு, இடது கால் ஒரு அளவுல இருக்கு, என்னமோ ஒரு வகையான வித்தியாசமான ஊனம். இப்ப இவர் செருப்பு தைக்கிறவர்கிட்ட சொல்லி செருப்பு தச்சாதான் அந்த செருப்பை போட முடியும். பாருங்க, அந்த செருப்பை யாரோ திருடிட்டு போயிட்டா, என்ன ஆச்சரியம், ஒண்ணும் புரியல. இந்த உலகத்துல வலது கால் செருப்பு கொஞ்சம் ஒரு சைஸ், இடது கால் செருப்பு வேற ஒரு சைஸ், அந்த மாதிரிதான் இவர் செருப்பு போட முடியும். நான் வந்து ஒரு கடையில ஆர்டர் கொடுத்துதான் அவன் செஞ்சுதான் இந்த செருப்பை போட முடியும், இப்ப திருடிட்டு போயிட்டான், இந்த வெயில நான் நடந்து போனோம், என்ன பண்றது அப்படின்னு இருக்கார். இவருக்கு தான் ஒரு மத குருங்கிறதெல்லாம் மறந்து போய் கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, இது ஒருத்தன் திருடிட்டு போனானா அவன் நல்லாவா இருக்க போறான், இந்த செருப்பு ஒருத்தன் திருடிட்டு போனான்னா அவன் நல்லாவா இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை அவரே எழுதுறாரு. இதெல்லாம் என் மனசுல கோபம் வந்துருச்சு, நான் உடனே அந்த மாதிரி வேதனைப்பட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போனேன். உடனே அந்த செருப்பை தொலைச்சு சொன்னார், சொல்லாதீங்க, உங்களை மாதிரி நல்ல வார்த்தை சொல்றவங்க வாயால அவனை ஒண்ணும் சொல்லிடாதீங்க, யாரு செருப்பை திருடிட்டு போனானே அவனை பத்தி ஒன்னும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். யா, யாரும் ஒருத்தர் இந்த செருப்பை எடுத்துக்கிறான்னா என்ன அர்த்தம், அவங்கிட்ட அது கூட இல்லேன்னு தானே அர்த்தம். யாராவது செருப்பை திருடிட்டு போய் கோடீஸ்வரன் ஆக முடியுமா, ரொம்ப அருமையான கேள்வி. இப்ப வேற ஏதாவது திருடுனா கோடீஸ்வரன் ஆகலாம்னு ஒரு கணக்கு இருக்கு, தங்கம் வச்சிருக்கிறோம் ஒரு கிலோ திருடிட்டு போனா அப்படின்னு சொன்னா அவன் ஏதோ கோடீஸ்வரன் ஐடியால திருடிட்டு போறான் அப்படின்னு அர்த்தம். செருப்பை திருடிட்டு போய் யாரோ போட்டுட்டு கைட்டி வச்ச செருப்பை திருடிட்டு போய் அவன் என்ன கோடீஸ்வரனா வாப்பறான், இல்ல இல்ல, அவனும் இது இல்லாததால தானே இதை திருடி இருக்கிறான், அதனால வறுமை இல்ல, இது இல்லாம திருடினவன போய் நம்ம கடுஞ்சொல் சொல்லி சபிக்கலாமா, சபிச்சிடாதீங்க, நீங்க வேற நல்ல வார்த்தை சொல்றவரு, நீங்க இதை சபிச்சிடாதீங்க, யாரு பறி கொடுத்தவர் இவ்வளவு சொல்லியிருக்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருக்கு, என்னங்கய்யா இழந்துட்டீங்க, இழந்ததுக்கு அப்புறமும் வருத்தம் இல்லாம அவனை திட்டிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களே அப்படின்ட்டு. இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்னு சொல்லுங்க, இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்னு சொல்லுங்க. அந்த செருப்பை பறி கொடுத்தவர் சொன்னாராம், அவனுடைய வறுமையை தீர நாம் இப்போது பிரார்த்திப்போம். அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் இந்த சிறப்பை தேடிட்டு போயிருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு வறுமை இருக்குல்ல, அந்த வறுமை தீர்றதுக்கு நீங்களும் நானுமா சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோமே. இப்ப நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம், ஒரு தொழுகை வைப்போம், யாருக்கு, அவன் வறுமை தீர்றதுக்கு ஒரு தொழுகை வைப்போம். இந்த வெயில்ல அந்த கால அமைப்பு வித்தியாசமா உள்ளவர் நம்மள நடந்து போக முடியா வச்சுட்டானேன்னு கோவப்படுறத விட எப்படி வறுமை இருந்தா திருடிப்பான். அப்ப அவனுடைய வறுமை போறதுக்காக நாம ஏன் ஒரு தொழுகை வைக்க கூடாது, அவனுக்காக நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு அதவர் எழுதுறாரு, என் வாழ்நாளில் என் மனதில் கோபம் ஏற்பட்ட போது அந்த கோபத்தை கோபப்படாதே என்று அவர் திருத்திய அந்த நினைப்பு எனக்கு இறைவன் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியதாகவே நான் உணர்கிறேன். இதை பத்தி அவர் தொடர்ந்து எழுதுறார். இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற போது எப்படி எல்லாம் இந்த உலகத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கிறாங்கன்னு ஒரு அறிஞரை பத்தி எழுதுறார். இறைவா, ஒருவேளை அவன் தேவைக்காக திருடி இருந்தால் அவனை மன்னித்து விடு. ஏன்னா திருட்டு என்பது குற்றம் தான், சட்டப்படியும் குற்றம், இறைவனுடைய நீதிமன்றத்தின்படியும் குற்றம். அவன் எதுக்காக திருடி இருக்கிறான், ஒருவேளை தேவைக்காக திருடி இருக்கலாம். தேவைக்காக திருடி இருந்தால் இறைவா அவனை மன்னித்து விடு. இன்னும் சில பேருக்கு தேவையே இருக்காது ஆனா திருடுவான். ஒரு குற்றத்தை குற்றம் இல்லையான்னு அலட்சியப்படுத்தி திமுறுனால திருடுவான். ஒருவேளை குற்றத்தை அலட்சியப்படுத்தி திருடி இருந்தால் இறைவா இது அவனது கடைசி தவறாக இருக்கட்டும், பிரார்த்தனை பண்ணணுமா, இறைவா இது அவனுடைய கடைசி தவறாக இருக்கட்டும் அப்படின்னு. நாம அப்ப கூட கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்ற ஒரு அழகான கருத்தை அந்த கட்டுரையில சொல்லிட்டே போறார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன வரும் கேட்டா, பாரதி கோபப்படுன்னு ஒரு வார்த்தை எழுதுறான், ரௌத்திரம் பழகு அப்படின்னு எழுதுறான். அந்த தலைப்பை தான் ஒரு அந்த வார்த்தையை தான் தலைப்பாவே கொடுக்கிறார் அந்த கட்டுரைக்கு, ரௌத்திரம் பழகுன்னு எழுதுறான். ஆனா பாரதி அப்ப தப்பா சொல்வாரா, இல்ல 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 இல்ல, பாரதி என்ன அர்த்தத்தை சொல்றாரு, ரௌத்திரம் பழகுங்கிறார். பழகுனா என்ன அர்த்தம், ரொம்ப நுட்பமா கையாள தெரியறதுக்கு தான் நல்ல பழக்கம் சார் அவருக்கு, குதிரை ஓட்டத்துல நல்ல பழக்கம், நீச்சல்ல நல்ல பழக்கம் அப்படின்னா ட்ரெயின்டு அந்த அளவுக்கு உன பழகி வச்சிருக்கிறாரு. அப்ப கோபம் நமக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்ம கோபத்துல ட்ரெயின்டா இருக்கணும், பழகி இருக்கணும். எப்படி பழகி இருக்கணும், அப்படி சுவிட்ச் போட்டா லைட் எரியற மாதிரி கோபப்படுற மாதிரி அப்படி போயிட்டு நார்மல் மறுபடியும் பழைய நிலைக்கு வரக்கூடிய பக்குவத்தை இருக்கணும். கோபம் நம்மை கையாளக்கூடாது, வார்த்தையை கவனிங்க, கோபம் நம்மை கையில் எடுத்துக்கொண்டு கையாளக்கூடாது, கோபத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு கையாள வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய நுட்பம். இந்த கட்டுரை என்ன அவர் எழுதிக்கிட்டே போறாரு, இறைவன் கோபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் ஒருபோதும் இன்னொருவரை கோபப்படாதீர்கள். ரொம்ப அருமையான விஷயம். இப்ப நான் யாரையும் கோபப்படுறதே இல்லைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்க, நான் சொல்றதுக்காக எனக்கு கோபம் இல்லையா தப்பா நினைச்சிட வேண்டாம், எனக்கு அது உண்டானால கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா அந்த படிச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் யாரையாவது கோபப்படுறேன்னு வச்சுங்க, அப்ப இறைவன் என் மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை முழுக்க நான் யாரையுமே கோபப்படுறது இல்லைன்னு ஒரு கொள்கை வச்சுட்டா கடவுள் என் மேல கோபப்பட முடியுமா? எவ்வளவு அழகான வசனம் பாருங்க, இறைவன் நன் மீது கோபிக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் யார் மீதும் கோபப்படாதீர்கள். நீங்கள் யாரையும் கோபப்படாத போது இறைவன் உங்கள் மீது கோபிப்பது இல்லை. ஏன், அவன் ரொம்ப யாரையுமே கோச்சுக்கிட்டது இல்லப்பா, அவன் தப்பே பண்ணிருந்தா கூட அதை போய் நம்ம எப்படி கோச்சுக்க முடியும், விடு விடு அப்படின்னு இறைவன் கூட, நானே தவறு பண்ணியிருந்தா கூட அந்த தவறு மேல கோபப்பட மாட்டானா, ஏன் நாம கோபப்படலையே, நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாயோ அப்படி நடத்தப்படுவாயின்னு ஒரு விதி இருக்கு இல்லையா, அதனால இறைவன் நம்ம மேல கோபப்பட மாட்டார் அப்படின்னு. நபிகள் பெருமகனாருடைய ஒரு அருமையான வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறார், கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதீர்கள். ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை. இன்னைக்கு பல பேர் இன்னொருத்தர் பத்தி எப்ப தீர்மானிக்கிறாங்க, ஒரு கோபத்துல தீர்மானிக்கிறாங்க. இந்த டைவர்ஸ் இது மாதிரி விஷயங்களை கூட சார் கோபத்துல தீர்மானிக்க கூடாது. நான் சாமியார போறேன் அப்படிங்கறத கூட கோபத்துல தீர்மானிக்க கூடாது. நீ சாமியார போறேன்னா திட்டமிட்டு போகணும். கோபத்துல வந்து விவாகரத்துங்கிறத பத்தி பேசக்கூடாது, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மறுவேல பார்ப்பேன் அப்படிலாம் பேசக்கூடாது. கோபத்தில் ஒரு முடிவு எடுக்க கூடாது, கோபத்துல ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஒரு அருமையான வரலாற்று சம்பவம், கலீஃபா உமர் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய ரஃபியுத்தீன் பாக்கவி தம்முடைய நூல்ல மேற்கோள் காட்டுறார். கலீஃபா உமர் வந்து ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கார். ஒரு குடிகாரன் அவன் குடிச்சுட்டு தவறுதலாக நடந்து கொண்டான்ங்கறதான் வழக்கே. அந்த வழக்கை விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், இந்த நீதிபதியா உட்கார்ந்திருக்காரு பாருங்க, இவரையும் கண்டபடி ஏச ஆரம்பிச்சுட்டான். அவனை குடிச்சிருக்காரு, அவனுக்கு ஏது நிதானம், நீதிபதியும் கண்ணாமப்பிதான் திட்ட ஆரம்பிச்சுட்டான். கலீஃபா உமருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் ஒரு வினாடி யோசிச்சு சொன்னாராம், நான் இப்ப இந்த தீர்ப்பு சொல்ல விரும்பல, ஏன்னா முதல்ல அவன் தவறு செய்தான்ங்கிறத விசாரிக்கிறதுக்காக தான் நான் இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு உட்கார்ந்தேன். இவன் இப்படி பேச பேச எனக்கே கோபம் வருது. இப்ப எனக்கே கோபம் வரும்போது நான் தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு நியாயமா இருக்காது. இவன் எங்கோ தவறு பண்ணினாங்கிறதுக்கு நான் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா எனக்கு கோபம் ஊட்டினாங்கிறதுக்காக நான் தண்டனை கொடுக்கறதா மாறிடும். அதனால நான் இப்ப தீர்ப்பு சொன்னா சரியா இருக்காது.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம் முத்தமிடும் போய்வி.